نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا وذاك اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد நிம்மதியை தேடி வாழ்வின் இலட்சியத்தை தொலைக்கும் மனிதன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய எங்களை அவனாக இஷ்டப்பட்டு இப்படி ஒரு மனித சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று அவன் விரும்பிய காரணத்தினால் எங்களை இந்த உலகிலே படைத்திருக்கின்றார். ஒரு காலத்திலே மனித சமூகம் என்ற ஒன்று இல்லாத அந்த சந்தர்ப்பத்திலே மலக்குமார்கள் மத்தியிலே அல்லாஹ் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு புதிய சிந்தனையை தெரிவிக்கின்றான். இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் பூமியிலே ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகின்றேன் என்று அல்லாஹ் நாடி அதன் பிறகு உருவாகியதுதான் இந்த மனித சமூகம் என்ற விடயத்தை முதற்கணம் எமது சிந்தனையிலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி தன்னுடைய இஷ்டப்படி மனித சமூகத்தை அல்லாஹ் இந்த பூமியிலே படைத்துவிட்டு அவர்கள் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் என்ற விடயங்களையும் வழிகாட்டுகின்றார். அல் குர்ஆனின் பல்வேறு வசனங்களின் வழியாக நன்கு நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள், வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இவ்வாறு படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் ஜின்கள் யாவரும் இவர்களை நான் படைத்த நோக்கம் என்னவென்றால் அவர்கள் எனது கட்டுப்பாட்டிலே இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறக்கூடியதை நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறோம். அதே போன்று அல் குர்ஆனின் இன்னொரு இடத்தின் வழியாக الذي خلق الموت والحياه ليبلوكم ايكم احسن عملا, வாழ்க்கை மரணம் என்ற இந்த விடயம் தரப்பட்டிருப்பது உங்களிலே யார் செயல்களிலே அலங்கியவர் என்று சோதித்து பார்ப்பதற்காக என்றும் அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான். இந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் இது தெரியாதோர் எம்மில் யாரும் இருக்க முடியாது. எம்மிலே அதிகமானோருக்கு மனனமான வசனங்களாக இருக்கும், அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வசனங்களாகவும் இருக்கக்கூடும். ஆனால் இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தை, ஆழ்ந்த கருத்தை எம்மிலே அதிகமானவர்கள் தெரிந்து கொள்வது கிடையாது. அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றால், உங்களிலே செயல்களில் அடங்கியவர் யார் என்று சோதித்து பார்ப்பதற்காக என்று அந்த வசனம் கூறுகிறது. இந்த வசனத்தை பெரும்பாலானவர்கள் எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், இந்த வாழ்க்கையை அல்லாஹ் எமக்கு தந்திருப்பது அதிகம் அதிகம் அமல்களை சேர்த்துக் கொள்வதற்காக, அதிகம் அதிகம் அமல் இபாதத்துகளை நாம் செய்ய வேண்டும், அதற்குதான் இந்த வாழ்க்கை என்று ஒரு முக்கியமான விடயத்தை தவற விட்டு விட்டு பின்னுள்ள விடயத்தை மட்டும் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இதனுடைய நஷ்டம் என்னவென்றால், என்னதான் நாம் இந்த உலகிலே அமல்களை அள்ளி குவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரங்களிலும் எமக்கு அது இடம் தருவது கிடையாது. பல்வேறு சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், சவால்கள் வாழ்க்கையின் பல்வேறு வழிகளிலே வந்து செல்கின்ற போது, அதிலே தான் கூடுதலான எமது வாழ்நாட்கள் செலவழிகின்றது. எனவே இந்த அமல் பாதத்துகளை நாம் அப்படியே விட்டுவிடுகிறோம். ஏதோ ரமலானுடைய காலம் வருகிற போது மட்டும் அதிலே கூடி அக்கறை செலுத்துகிறோம். ஏனைய காலங்களிலே பெரும்பாலும் அது அப்படியே விட்டுவிடப்படுகிறது. ஆனால் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வாசகம், இதனை நாம் சரியாக புரிந்து கொள்வோமாக இருந்தால் அது எமது சிந்தனையை அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், வாழ்வையும் மரணத்தையும் உங்களுக்கு தந்திருப்பது எதற்கு? உங்களிலே அழகிய செயலுடையவர்கள், அமல்களை அழகான முறையிலே செய்து வருபவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக, அதுவும் சரி. இடையிலே வரக்கூடிய ஒரு வாசகம் என்னவென்றால், வெறுமனவே வாழ்க்கை தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமல்களை செய்ய வேண்டும் என்பதல்ல இதனுடைய கருத்து. உங்களை சோதித்து பார்ப்பதற்காக, இது ஆழ்ந்த கருத்தையுடைய ஒரு சொல்லாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதென்றால், அவ்வளவு எளிதாக இந்த உலகிலே நாம் அமல் இபாதத்துகளை செய்ய முடியாது. அதற்கு எதிராக பல்வேறு தடங்கல்கள் எம்மை துரத்தி கொண்டே இருக்கும். அதற்கு நடுவிலும் யார் அழகிய செயல்களை உடையவர்கள் என்று பார்ப்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாகும். எனவே இந்த விடயத்தை சரியாக உணர்வதுதான் இன்றைய இந்த ஜும்மாவின் கருப்பொருளாக இருக்கின்றது. அதாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகிலே மனிதனை படைத்துவிட்டு அவனது வாழ்க்கை நெடுகிலும் சோதனைகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். இது ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அவனது வாழ்வின் ஆரம்பம் தொடக்கம் அவனோடு சோதனை ஒட்டி கொள்கின்றது. முதலாவது அவன் பிறந்து விடுகின்றானா, அப்பொழுதே அவனது சோதனையின் ஆரம்பம் என்ன? நீ நினைத்தது போல் இந்த உலகிலே நீ வாழ முடியாது. அல்லாஹ் என்ன கட்டுப்பாடுகளை இடுகிறானோ அந்த ஒரு வரையறைக்குள் தான் நீ பயணிக்க வேண்டும். இது அல்லாஹ் மனித வாழ்விலே ஏற்படுத்தக்கூடிய முதலாவது சோதனையாகும். அதற்கு பிறகு ஒரு குழந்தையாக பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது, அது புத்தி தெரியக்கூடிய வயதை எட்டுகிறது, வாலிப பருவத்தை நெருங்குகிறதா, அடுத்த ஒரு பெரிய ஒரு சோதனை, அந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும். அவரவர்களது இஷ்டப்படி அவர்களது வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாது. அடுத்த சோதனை அவர்களுக்கு ஏற்படுகிறது, பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும். அவர்களுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும். இது வாலிப பருவத்திலே முக்கியமாக குறுக்கிடக்கூடிய ஒரு சோதனையாக இருக்கிறது. அதற்கு பிறகு அவன் திருமணம் என்ற ஒரு விடயத்தை நோக்கி செல்லலாம், பொருளாதாரம் என்ற திசையிலே அவன் பயணிக்கலாம். அந்த சந்தர்ப்பங்களிலும் ஹராம் ஹலால், எதை செய்ய வேண்டும், எது தடுக்கப்பட்டது என்ற பல்வேறு சட்ட திட்டங்கள், கட்டுப்பாடுகள் அல்லாஹ்வினால் சோதனையாக ஏற்படுத்தப்படுகிறது. இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இவன் நான் கூறிய அந்த வழியிலே அழகிய செயலுடையவனாக இருக்கிறானா, இதுதான் சோதனை. இப்படி அவன் இளமை பருவத்தை அடைந்து திருமணம் முடிக்கின்றான் என்றால் அவனது அந்த சோதனை தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. இந்த விடயத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விசுவாசிகளாக இருந்தால் இதை நம்பி எமது வாழ்க்கையை நாம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். எவரது உள்ளத்திலே சரியான ஈமான் இல்லையோ அத்தகையவர்கள்தான் இந்த உலகிலே வெறும் சந்தோஷங்களுக்காக அவர்களது வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டே இருப்பார்கள். துரத்தி துரத்தி சந்தோஷங்களின் பால் அவர்கள் ஓடி திரிவார்கள். ஆயிரம் தடங்கல்களை அதற்கு நடுவிலே அவர்கள் முகம் கொடுப்பார்கள். வாழ்க்கையின் அரைவாசி பகுதி ஒரு மனிதன் சந்தோஷத்தை தேடுவதிலேயே கழிந்துவிடும். ஒரு 40 வயதை அடைகிற போது பல வகையிலும் பட்டுவிட்டு அனுபவப்பட்டு பக்குவம் அடைகிறார். அதற்கு பிறகு அவனது சிந்தனை நிம்மதியை நோக்கி இருக்கின்றது. சந்தோஷம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நான் நிம்மதியாக இருக்க வேண்டும். இது அவனது வாழ்வின் முடிவு வரை அவன் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சவாலாக காணப்படுகிறது. இது யாருடைய சிந்தனையாக இருக்கும் என்றால், வாழ்க்கை என்றால் இப்படித்தான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, நாம இந்த உலகிலே உருவெடுத்தவர்கள் போல் எமது ஒரு சுய சிந்தனையிலே வாழ நினைக்கிறோமே, ஈமான் இல்லாதவர்கள் அவர்கள் தான் இப்படி நினைப்பார். ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த நியதியை புரிந்து கொள்ள வேண்டும். பிறந்ததிலிருந்து திருமணம் வரைக்கும் சோதனைகள் இருக்கிறது. ஒரு மனிதன் திருமணம் முடித்து விட்டானா, அதற்கு பிறகு அவன் உழைக்க வேண்டிய தேவைகள் ஏற்படும். அவனுக்கு மனைவி மக்கள் இருக்கிறது. இந்த வழிகளிலும் அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்துகிறான். ஒரு சில அல்குரானிய வசனங்களையும் இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சூரா அதாவது 64 அத்தியாயம் 15 வசனம், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களது செல்வங்கள் உங்களது குழந்தை குட்டிகள் உங்களுக்கு சோதனையாகும். அல்லாஹ் அவனிடத்திலேதான் மகத்தான கூலிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார். எனவே பாருங்கள், நாம் ஆசையாக உழைத்து எடுக்கக்கூடிய செல்வங்கள், நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய எமது குழந்தைகளை அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துகிறார், அவர்கள் சோதனை என்று அல்லாஹ் சொல்றார். அதே போன்று அல்குர்ஆனின் மற்றொரு இடத்திலே யா அய்யுஹல்லதீனா ஆமனு, விசுவாசம் கொண்டோரே, உங்களுடைய மனைவிமார்களில் உங்களுடைய குழந்தைகளில் உங்களுக்கு எதிரிகளும் இருப்பார்கள். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களது அந்த சுவனம் என்ற இலட்சியத்தை விட்டும் அவர்கள் தடுக்கக்கூடிய அளவிலே செயல்படுவார்கள். எச்சரிக்கையாக இருக்கும். குடும்பத்திலே இருக்கக்கூடிய மனைவி மக்கள் அவர்களை எதிரிகளாகவும் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை விட்டுவிட்டு வேலையை பார்க்குமாறு அல்லாஹ் சொல்லவில்லை. என்ன சொல்கிறான் என்றால், அவர்கள் தரக்கூடிய அந்த இன்னல்களை கணக்கெடுக்காமல் புறக்கணித்து மன்னித்து வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவனாக இரக்க குணமுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். பாருங்கள், இந்த இடத்திலே சோதனை என்பதற்கு மேல் ஒரு படி சென்று மனைவி மக்கள் எதிரியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது ஒரு மனிதன் அவனது குடும்ப வாழ்விலே முகம் கொடுக்கக்கூடிய சோதனைகளாக இருக்கிறது. அதே போன்று அவனது வாழ்க்கையிலே அவன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பான். அவன் ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான். இந்த சமூகத்திலும் சோதனைகள் அவனை துரத்திக் கொண்டே இருக்கும். கூட இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முதற்கொண்டு அடுத்த முஸ்லிம்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்துவார்கள். அல்லாஹ் 25வது அத்தியாயத்தின் 20வது வசனத்திலே சொல்கிற போது, வஜஅல்னா பஅலக்கும் லிபஅலின் ஃபித்னா, உங்களிலே சிலரை சிலருக்கு சோதனைகளாக நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதஸ்பிரூன், நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா என்று கேட்டுவிட்டு, வகான ரப்புக பசீரா, உமது ரப்பு அனைத்தையும் கண்காணிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் நாம் அதனை தாராளமாக பார்க்க முடியும். என்னதான் முஸ்லிம்களாக இருந்தாலும் அடுத்தவர்களை விமர்சனம் செய்கின்ற விடயத்திலே, அடுத்தவர்களை புறம் பேசுகின்ற விடயத்திலே, அடுத்தவர்களை சித்திரவதை செய்கின்ற விடயத்திலே அவர்கள் தாராளமாக ஈடுபடுவார்கள். இது ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய சோதனை. முஸ்லிம்களால் மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் கூட சரியான முஸ்லிம்களை விட்டு வைக்க மாட்டார்கள். அல்லாஹ் அல்குர்ஆனிலே 186வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், 3வது அத்தியாயத்தில், وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا. உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவர்களிடம் இருந்து, அதே போன்று இணை வைக்கக்கூடியவர்களிடம் இருந்து அதிகமான நோவினைகளை நீங்கள் செவிமடுப்பீர்கள். உங்களை வழிகேடர்கள் என்று சொல்வார்கள், பைத்தியதாரர்கள் என்று சொல்வார்கள், வாயில் வந்ததை எல்லாம் சொல்வார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நியாயம் தேடுமாறு அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்கள் பொறுத்து கொண்டு அல்லாஹை பயந்து நீங்கள் நடந்து கொண்டால் அதுதான் உறுதிமிக்க செயல் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே ஒரு சமூகத்திலே நாம் வாழுகிற போது கூட இருக்கக்கூடிய முஸ்லிம்களாலும் நாம் சோதிக்கப்படுவோம். அதே போன்று எம்மை சூழ வாழக்கூடிய முஷ்ரிக்குகள் காஃபிர்களாலும் நாம் துன்புறுத்தப்படுவோம், சோதிக்கப்படுவோம் என்று அல்லாஹ் ஏற்கனவே அடையாளப்படுத்தி விட்டான். அதே போன்று தனிப்பட்ட முறையிலே நாம எமக்குள் பல சோதனைகள் காணப்படும். இது சம்பந்தமாக அல்லாஹ் அல்குர்ஆனிலே சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தின் 155வது வசனத்திலே சொல்கிற போது, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ, உங்களுக்கு நாம் பயத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். எதிரிகளால், எமக்கு எதிராக இருக்கக்கூடிய பகைவர்களால் பயத்தை ஏற்படுத்தி உங்களை சோதிப்போம். பசி பட்டினி மூலமும் சோதிப்போம். உங்களுடைய சொத்து செல்வங்களிலே நுழைவுகளை நஷ்டங்களை இழப்புகளை ஏற்படுத்தியும் சோதிப்போம். நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கனி வருத்தங்களிலே, நீங்கள் ஒன்றாக வசிக்கக்கூடிய குடும்ப உறவுகள், அந்த உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமும் நாம் உங்களுக்கு சோதனைகளை தருவோம் என்று அல்லாஹ் தனிப்பட்ட முறையிலே ஒரு மனிதன் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் சோதனைகளையும் பட்டியலிடுகிறான். அதே போன்று சூரத்துல் பக்கரா என்ற 214வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா, வலம்மா யாதிக்கும் மத்தலில் லதீன ஹலோ மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு ஏற்பட்ட துன்ப துயரங்கள் உங்களுக்கு வராமல் லேசாக சொர்க்கம் செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா. அவர்களுக்கு என்ன நடந்தது, மஸ்ஸத் ஹுமுல் பஸா, அவர்களுக்கு கடும் நோய்கள் வந்தது, பங்கர்ரா பல்வேறுபட்ட கிடுதிகள் தீண்டுகள் அவர்களை அடைந்தது, வஸுலுலு அவர்கள் ஆட்டி அசைக்கப்பட்டார்கள். தூதராக அனுப்பப்பட்ட அந்த நபி முதற்கொண்டு அனைத்து விசுவாசம் கொண்ட அந்த விசுவாசிகளும் உச்சகட்ட சோதனையை அனுபவித்து அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அவர்கள் அங்கலாய்க்கின்ற அளவும் அவர்கள் ஆட்சி அசைக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுவார். எனவே இந்த விடயங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையிலே எமக்கு ஏற்படக்கூடிய சோதனை. இந்த பட்டியலிடப்பட்ட சோதனைகளில் அனைத்தும் அனைவருக்கும் வரும் என்பது கருத்தல்ல. ஆனால் மனித சமூகமாக இருக்கக்கூடிய எம் மத்தியிலே ஆளாளுகளுக்கு சோதனைகள் மாறுபட்டாலும் இவற்றில் ஏதாவது ஒன்று எம்மை தொத்திக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறார். அதே போன்று சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தின் 46வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிற போது, அல் மாலு வல் பனூனு ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எதன் பின்னால் திரிகிறானோ அந்த செல்வங்கள் குழந்தை குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்கார பொருட்களாகும். அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, மனிதன் அதற்கு பின்னால் திரிகின்றான். ஆனால் அது நாளை மறுமையிலே எந்த பிரயோஜனத்தையும் தராது. என்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது இந்த உலகிலும் சரி, கபிரிலும் சரி, மறுமையிலும் சரி, எம்மோடு கூட வரக்கூடியது நாம் செய்த நல்ல அமல்கள். இந்த அமல்கள் தான் அமலா, உங்களது தூதரிடம் அதாவது உங்களது ரப்பிடத்திலே நல்ல கூலிகளை பெறுவதற்கும் நீங்கள் நாளை மறுமையிலே அதிகமான கற்பனைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் நீங்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள் தான் உதவி புரியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். மேற்கண்ட இந்த அனைத்து வசனங்களின் மூலம் நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கையிலே சோதனைகள் எம்மை துரத்திக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையிலே அது வந்து கொண்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. இப்படித்தான் அல்லாஹ் வாழ்க்கையை தயார்படுத்தி இருக்கின்றார். எதற்கு, வருவது வந்து கொண்டிருக்கட்டும், நீ அமல்களிலே அழகியவனாக இருந்து கொள். அந்த ஒவ்வொரு நிலைகளிலும் எப்படி அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறான் அல்லவா, அப்படி நீ நடந்து கொள். வீட்டிலே ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டதா, அதற்காக பொறுமைக்காரு. மனைவி மக்களால் சோதனையா, அவற்றை கணக்கெடுக்காதே. இப்படி அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான், இந்த வழிகளை கையாளு. இதுதான் உனக்கு இந்த உலகிலிருந்து நாளை மறுமை வரைக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியது. இந்த உலகத்திலே தொல்லை தந்த அனைத்தும் இந்த உலகத்தோடு அழிந்துவிட்டு செல்லக்கூடியது என்பதை தான் அல்லாஹு தஆலா மேற்கண்ட வசனங்களிலே தெளிவுபடுத்துகிறான். எனவே நாம் முஸ்லிம்களாக வாழ விரும்பினால் எம்மை வாழ்க்கை நெடுகிலும் சோதனைகள் துரத்தி கொண்டே இருக்கும் என்பதனை எமது உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد விடயம் இவ்வாறு இருக்கிறபோது இந்த ஈமானிலே குறைபாடு ஏற்படுவதன் காரணமாக அல்லது எமக்கு இந்த உண்மையான நியதி தெரியாததன் காரணமாக ஆரம்பத்திலே நாம் பார்த்தது போன்று எமது வாழ்க்கையின் அரைவாசி பகுதியை சந்தோஷங்களை தேடி தேடி நாம் கழித்து விடுகின்றோம். நாம அமைத்துக் கொண்ட வாழ்க்கையாக இது இல்லாத காரணத்தினால் அல்லாஹ் எமக்கு விதித்தது மட்டும்தான் எம்மை வந்தடை. நாம் ஆயிரம் கற்பனைகளை செய்ய முடியும், நாம் நினைப்பதெல்லாம் எமக்கு ஒரு நாளும் வந்து கிடைக்க போவது கிடையாது. எனவே அந்த சந்தோஷங்களை துரத்தி செல்கிற போது பல்வேறு இன்னல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் எமக்கு ஏற்படுகிறது. ஏதோ நாம் ஆசைப்பட்ட ஓரிரு விடயங்கள் எமக்கு கிடைக்கிறது. சில நேரங்களிலே நாம் ஆசைப்படாத ஒரு சில அதிர்ச்சிகரமான விடயங்களும் நடந்து வருகிறது. இப்படி ஒரு மனிதன் அவனது வாழ்நாளின் அரைவாசியை கழித்து விட்ட பிறகு அதற்கு பிறகு அவன் ஓய்ந்து விடுகின்றான். இனி நான் நிம்மதியாக இருந்தால் போதும், எங்கே சந்தோஷத்தை தேடுகிறோமோ அங்கே சோதனையும் சேர்ந்து வருகிறது என்று அவன் ஒதுங்கிக் கொள்ள, நிம்மதியாக இருந்து கொள்ள நினைக்கின்றான். எனவே அதற்கு பிறகுள்ள அவனது சிந்தனை முழுக்க எப்படி நிம்மதியாக நான் வாழுவது என்பதனை நோக்கி இருக்கின்றது. அவனாக இப்படி செய்தால் நிம்மதி கிடைத்துவிடும், இப்படி செய்தால் நிம்மதி கிடைத்துவிடும் என்று நினைத்துக் கொள்கின்றான். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு எப்போது இந்த உலகிலே நிம்மதி வெற்றி கிடைக்கும் அல்லது கிடைக்குமா இல்லையா என்பது சம்பந்தமாக தெளிவுபடுத்துகின்றார். சுருக்கமாக நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த உலகிலே எந்த ஒரு முஸ்லிமான மனிதருக்கும் நிரந்தரமாக நிம்மதி கிடைக்க போவதே கிடையாது. நிரந்தரமான நிம்மதி ஒருபோதும் கிடைக்காது, ஆனால் தற்காலிகமாக ஒரு சில நிம்மதிகள் கிடைக்கும், தற்காலிகமாக ஒரு சில சந்தோஷங்கள் கிடைக்கும், அதற்கு பிறகு அடுத்த ஒரு சோதனை அவனுக்கு வரும். இதுதான் வாழ்வின் நியதி, இதனை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதனை நாம் சில வசனங்களின் வழியாக தெளிவு பெறுவதாக இருந்தால் நிம்மதி தற்காலிகமாக இந்த உலகிலே எமக்கு கிடைப்பதற்கான ஒரு சில வழிகள், முதலாவது அல்லாஹ்வுடைய நினைவுகளோடு நாம் வளம் வருவது, அல்லாஹ் கூறிய விடயங்களை எமது சிந்தனைகளில் எடுத்துக் கொள்வது. உதாரணத்திற்கு என்னதான் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் இந்த இடத்திற்கு ஒன்று கூடி இருந்தாலும் சோதனைகள் என்பது அது முஸ்லிமுக்கு வரக்கூடியது என்று அல்லாஹ்வின் அந்த அறிவுரை எமது காதுகளிலே படுகிற போது ஒரு நிம்மதி எமக்கு கிடைக்கிறதா இல்லையா? இதனை அல்லாஹ் அல்குர்ஆனிலே நம்பினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவுகளின் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே நாம்
அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு நிம்மதி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு முதலிலே நாம் ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு செய்வதன் மூலம் உள்ளங்கள் நிம்மதி அடையும் என்று அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கிறார். எனவே இந்த நிம்மதியை பொறுத்த வரைக்கும் உள்ள காலமும் இருக்குமா? இல்லை, அவன் உலகிலே வாழுவான், அல்லாஹ்வை நினைவு செய்வான், அதற்கு பிறகு உலகத்திலே போய் அவருடைய தேவைகளை நோக்கி செல்லுவான். அங்கே ஒரு பிரச்சனை வந்து ஒட்டிக்கொள்ளும், மீண்டும் அவன் அல்லாஹ்வை வந்து நினைவு செய்ய வேண்டும். 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அவனை நினைவு செய்வதற்கான வழி அல் குர்ஆனை எடுத்து பொருள் உணர்ந்து ஓதினால் அல்லாஹ்வை நினைவு செய்வதற்கான வழி, இப்படியான உபதேசங்களிலே கலந்து கொள்வது அல்லாஹ்வை நினைவு செய்வதற்கான வழி. எனவே நிம்மதியை தேடும் நாம் இதிலே நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான், அதை நோக்கி வர வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு சில தற்காலிக நிம்மதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சம்பந்தமாக கூறுகிறார்கள், எதுவென்றால் பொருளாதாரம், உழைப்பு விடயத்தினால் அவன் நிம்மதியை இழக்கிறான். எப்பொழுது பார்த்தாலும் பைத்தியம் பிடித்தவது போன்று அவன் நடமாடுகிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கத் அஃப்லஹ மன் அஸ்லம, ஒரு மனிதனுக்கு வாழ்விலே நிம்மதி வெற்றி எப்போது தெரியுமா? அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனுக்கு போதுமான அளவு வாழ்வாதாரம் வழங்கப்படும், அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தனக்கு வழங்கப்பட்டவற்றை போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். போதுமாக்கி கொள்வதிலேதான் நிம்மதி தங்கி இருக்கிறது. போதாது போதாது என்று நாம் சேர்த்துக் கொள்வதற்கு அலைந்தால் அங்கே தான் நமது நிம்மதி பறிபோகின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தற்காலிக நிம்மதியை அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கூட இருக்கக்கூடிய மனைவி. ஒரு மனிதன் நிம்மதி இழக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் அவனோடு கூட வாழக்கூடிய மனைவியின் மூலமாக. இது சம்பந்தமாக சொல்கிற போது சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 5090 இலக்க செய்தி, துன்கஹுல் மர்அத்து லி அர்பா, ஒரு பெண் 4 விஷயத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்களிலே 4 வகையானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால், லிமாலிஹா, அவளிடம் சொத்து செல்வங்கள் இருக்கிறது என்பதற்காக அவளை திருமணம் செய்வார்கள். வலிஹசபிஹா, இன்னும் சில ஆண்கள் இவள் நல்ல ஒரு குடும்ப அந்தஸ்துள்ள பெண்மணி என்பதற்காக அவளை திருமணம் செய்வார்கள். வலி ஜமாலிஹா, இன்னும் சில ஆண்களை எடுத்துக்கொண்டால் இவள் நல்ல அழகான ஒரு பெண்மணி என்பதற்காக திருமணம் செய்வார்கள். அதே போன்று ஒரு சில ஆண்களை எடுத்துக்கொண்டால் இவளிடம் நல்ல மார்க்க உணர்வுகள் இருக்கிறது, மார்க்கம் உள்ள பெண்ணாக இருக்கிறாள் என்பதற்காக திருமணம் செய்வார்கள். இதிலே எதுவும் தடுக்கப்படவில்லை. ஆனால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ உனது வாழ்க்கையிலே உனக்கு வெற்றி வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா, மார்க்கம் உள்ள பெண்ணை மணந்து கொள், அதிலேதான் நிம்மதி இருக்கிறது. சரிபத்தியதா, இல்லை என்றால் உனது கை நாசமாகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எனவே இந்த உலகிலே ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியை பெறுவதற்கு, வெற்றியை அடைவதற்கு அவன் தெரிவு செய்ய வேண்டிய மனைவி எப்படிப்பட்ட பண்புள்ளவளாக இருக்க வேண்டும் என்றால், அழகே இல்லை, அந்தஸ்தே இல்லை, பணமே இல்லை என்றாலும் கூட மார்க்கம் உள்ளவளாக இருந்தால் அதன் மூலமாக அவனுக்கு வாழ்விலே வெற்றி கிடைக்கும். அந்த விடயங்கள் இருப்பது ஒன்றும் தவறல்ல. முக்கியமாக அந்த இடத்திலே மார்க்கம் சம்பந்தப்பட வேண்டும், அங்கேதான் வெற்றி இருக்கு. இதுவும் ஒரு தற்காலிக நிம்மதி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம்? வெகு சீக்கிரத்திலே ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அடைந்து விடுவான். அப்படி இல்லை என்றாலும் கூட ஒரு மனிதன் ஒரு சாலியான மனைவியை தன்னிடம் வைத்திருக்கின்றான், போதுமான செல்வங்கள், அதாவது கொடுக்கப்பட்ட செல்வங்களை போதுமாக்கி கொள்கின்றான் என்ற போதிலும், அவன் ஒரு முஸ்லிமாக இருக்கிற போது இந்த வழிகள் இல்லாலும், இந்த வழிகளில் இல்லாவிட்டாலும் ஏனைய வழிகளிலே அவனை சோதனை துரத்தி பிடிக்கும். இதுதான் இயல்பு, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இப்படியான தற்காலிக நிம்மதிகளை வேண்டுமானால் இந்த உலகிலே அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த உலகிலே ஒரு மனிதன், முக்கியமான மனிதன் எப்போது முழுமையான ஒரு நிம்மதியை அடைவான் என்றால், அது சம்பந்தமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டான், அவன் ஒன்று ஓய்வு பெற்றவனாக இருக்கின்றான் அல்லது ஓய்வு அளித்தவனாக இருக்கின்றான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அது என்ன யார் ரசூலுல்லாஹ், எதற்கு ஓய்வளித்தார், என்ன ஓய்வு பெற்றார்? சொன்னார்கள், ஒரு மரணித்தவர் முஸ்லிமாக இருந்தால் அவரை உள்ள காலமும் சோதனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அவர் மரணித்து விட்டால் இதற்கு பிறகு அவருக்கு சோதனை கிடையாது. அவருக்கு வந்த சோதனைகள் எல்லாம் முடிந்து விட்டது, அவர் ஓய்வு பெற்று விட்டார். அதே நேரம் ஒரு காபிராக இருந்தால் அவன் இருக்கும் வரைக்கும் அடுத்தவர்களுக்கு பிரச்சனை. பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்கள், கால்நடைகள், மரங்கள் அனைத்தையும் ஏதாவது செய்து கொண்டே இருப்பான், அதனை பிழையாக பயன்படுத்துவான். அவன் மரணித்து விட்டால், அந்த காபிர் மரணித்து விட்டால், இந்த அனைத்தும் ஓய்வு பெற்று விடுகின்றன. இவன் அவைகளுக்கு ஓய்வு கொடுத்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எனவே மரணம்தான் முழுமையான நிம்மதி எமக்கு வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரே தீர்வா, நாம் முஸ்லிமாக இருந்தால் எமக்கு நிர்ணயிக்கப்பட்ட தவணையிலே அந்த மரணம் எம்மை வந்து அடையும். அதுதான் முழுமையான நிம்மதிக்கான வழி. இறுதியாக ஒரு அல்குர்ஆன், ஒரு ஹதீஸையும் இந்த இடத்திலே நினைவு கூறுகிறேன். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 4462 இலக்க செய்தி, அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரண படுக்கையிலே இருக்கின்றார்கள், மரண படுக்கையிலே இருக்கின்றார்கள், இல்லை என்று அவஸ்தைப்படுகிறார்கள். ஏனைய மனிதர்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 மடங்குகள் வேதனை, அதாவது கஷ்டங்கள், சிரமங்கள் ஒவ்வொரு சோதனையிலும் காணப்படும். அதே போன்று 2 மடங்கு அவர்களுக்கு கூலியும் கிடைக்கும். சக்கராத்துடைய வேதனை, தாங்க முடியாத ஒரு வேதனையில இருக்கிறார்கள். அவர்களை வந்து அவர்களுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார். பார்த்துவிட்டு தந்தையுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், வா கர்ப அபா, எனது தந்தைக்கு ஏற்பட்ட அதாவது கவலையே, எனது தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, இப்படி கஷ்டப்படுகிறாரே என்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்திலே அங்கலாய்க்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண படுக்கையிலும் ஈமானிலே அவர்களுக்கு இருந்த உறுதியை வெளிப்படுத்தினார்கள். லைஸ அலா அபீக கர்பன் பஅதல்யோ, மகளே, இன்றைய நாளுக்கு பிறகு உனது தந்தைக்கு கஷ்டம் என்ற ஒன்றே கிடையாது, சிரமம் என்ற ஒன்றே கிடையாது, சிக்கல்களே கிடையாது. இத்தோடு அந்த கவலைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தும் முடிந்து விடுகிறது என்று அந்த மகளுக்கு ஆறுதல் கூறக்கூடிய அளவிலும், ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய அளவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் முஸ்லிம்களாக உண்மையிலேயே இருக்கிறோம் என்றால், முஸ்லிமாக வாழ்ந்து மரணிப்பதுதான் எம்முடைய உண்மையான இலட்சியமாக இருந்தால், மரண படுக்கை வரைக்கும் சோதனைகள் எம்மை துரத்தி பிடிக்கும் என்பதனை மிக தெளிவாக திட்டவட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப எம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு ஏதோ நாம இந்த உலகிலே உருவெடுத்தது போன்று சிந்தனைகளை அமைத்துக் கொள்வதால் அவற்றிலே தோல்விகளும் கஷ்டங்களும் மட்டுமே இருக்குமே ஒழிய ஒரு உண்மையான ஒரு தெளிவை எம்மால் அடைந்து கொள்ள முடியாது. எனவே இந்த நிம்மதியை தேடி நாம் பயணிக்கின்ற போது எந்த நோக்கத்திற்காக இந்த உலகிலே அல்லாஹ் எம்மை படைத்தானோ அவற்றை மறந்து விடுகிறோம். எனவே சோதனைகள் என்பது எமது வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு தற்காலிக நிம்மதிக்குரிய வழிகளை இந்த உலகிலே வேண்டுமானால் ஏற்பாடு செய்யலாம். நிரந்தரமான அந்த நிம்மதி என்பது மரணம் வந்தால்தான் அது எமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் என்ன சோதனைகளுக்கு மத்தியிலும் எமது அமல்களை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா சிரமங்களிலும் இந்த அமல்களை செய்கின்ற விடயத்திலே அந்த ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கக்கூடிய பிரகாரம் எம்முடைய செயல்பாடுகளை நானும் நீங்களும் அமைத்து வாழ்வோமாக. வல்ல அல்லாஹ் இந்த ஈமானிய சிந்தனையிலே எம்மை உறுதிப்படுத்தி இந்த உலகிலே வாழ்ந்து மரணிக்க அருள் பாலிப்பானாக. அப்போது